வணக்கம் அனிதா கண்ணையா.
ரொம்ப நன்றி இங்க கூப்பிட்டதுக்காக.
நீங்கள் ஃப்ரீடம் ப்ராஜெக்ட் என்ற ஒரு திட்டத்தில் வேலை பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள். இந்த ஃப்ரீடம் ப்ராஜெக்ட் என்ன செய்கிறது என்று சொல்ல முதல், நீங்கள் உங்களுடைய ஆஸ்திரேலியா பயணம், நீங்கள் ஏன் வந்தீர்கள் என்று சொல்லுங்களேன்.
எங்களது பேரண்ட் ஆர்கனைசேஷன் இல்ல ஹெட் ஆஃபீஸ் இங்க இருக்குது, அவங்க இங்க தான் ஸ்டார்ட் பண்ணாங்க. அண்ட் இந்தியா, தாய்லாந்து, பர்மால ஹியூமன் டிராபிக்கிங் ஒர்க்கு சப்போர்ட் பண்றாங்க. ஸோ அதுக்காக இங்க ஒரு ஃபண்ட் ரைசர் ஆர்கனைஸ் பண்ணியிருந்தாங்க, அதுல பேசுறதுக்காக வந்திருக்கிறேன் நான்.
சரி, இந்த ஃப்ரீடம் ப்ராஜெக்ட் என்ன செய்கிறீர்கள்?
ஃப்ரீடம் ப்ராஜெக்ட் இது மெயின் ஃபோக்கஸ் வந்து இந்த ஹியூமன் டிராஃபிக்கிங்குடைய இஷ்யூவில் யார் யார் அதனால பாதிக்கப்படுறாங்களோ அவங்கள அதுலேருந்து வெளியே கொண்டு வர்றதுக்கு. அண்ட் அவங்களுக்கு என்ன பண்ணணும்னு தெரியறதில்ல அதுலேருந்து வெளியே வந்தாக்கா. ஸோ இது வந்து முக்கியமாக லேடிஸ் சில்ட்ரன் சொல்லலாம், அவங்கள ரெஸ்கியூ பண்ணி இல்லை இந்த மாதிரி ஒரு காரணம் இருக்கக்கூடாது அவங்களுக்கு இந்த பாதிப்பில் இறங்குறதுக்குன்னு அதுக்கு ஒரு ப்ரிவென்ஷன் ப்ரோக்ராமு. அண்ட் ரெஸ்கியூ பண்ண பிறகு அவங்க என்ன பண்ண முடியும்னு ஒரு ரெஸ்டரேஷன் ரீஹாபிலிட்டேஷன் ப்ரோக்ராம் வந்துட்டு மெயின் ஃபோக்கஸ் ஃப்ரீடம் ப்ராஜெக்ட் இது.
ஹியூமன் டிராஃபிக்கிங் அப்படின்னு சொல்லும்போது அடிமைகளாக ஆக்களை கடத்தி கொண்டு போவது, அதை சொல்கிறீர்களா? எப்படியாக கடத்தி கொண்டு போகிறார்கள்?
இது நிறைய விஷயத்துல கடத்தி கொண்டு போறாங்க. ஃபர்ஸ்ட் வந்து நம்ம பார்க்கும்போது சைல்ட் லேபர் என்று சொல்றோம், நம்ம சின்ன பசங்களை வந்து வேலைக்காக யூஸ் பண்றது. இப்ப எல்லாம் வேலை செய்யறோம், இது அதுன்னு சின்ன வேலைங்க இல்லை. பட் இவங்க வந்து அந்த வேலையில 12 hours மேல வேலை செய்வாங்க. இப்போ ரீசெண்டாக நாங்கள் ரெஸ்கியூ பண்ணோம் ஒரு ஸ்கூல் பேக் ஃபேக்ட்ரி. ஸ்கூல் பேக்ஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க இந்த பசங்க. ஆனால் பீகார்லேருந்து அவங்கள கூட்டின்னு வந்திருக்கிறாங்க பெங்களூருக்கு. பில்டிங்கை விட்டு போகிறதில்ல, தூங்குறது அங்கேயே தான், சாப்பிட்றது அங்கேயே தான், பாத்ரூம் போகிறது அங்கேயே தான். ஒரு சின்ன 10x10 இடம், ஆனால் பில்டிங் விட்டு போக முடியாத நிலமையில 14 hours இல்லை 16 hours கூட அவங்க வேலை செய்கிறாங்க. பட் அவங்களுக்கு சம்பளம் இருக்கிறதில்ல. எப்பனா ஒரு தரம் ஒரு 2000 rupees அவங்க வீட்டுக்கு அனுப்புவாங்க. பட் இவங்களுக்கு பாஷா தெரியறதில்ல, அவங்களுக்கு இவங்களுக்கு ஒன்றும் தெரியாது.
அதனால பீகார்ல இருந்து கூட்டிட்டு வந்ததுன்னு சொன்னா பெற்றோருக்கு தெரியாமலே கூட்டிட்டு வந்தது
இல்ல, பெற்றோருக்கு அறிஞ்சுதான் கூட்டிட்டு வராங்க. பட் அவங்க வந்து இப்ப இந்த பாய்ஸ் வந்து இப்ப 12 or 13 years ஸ்கூலுக்கு போறது இல்ல, அந்த பெற்றோர் வந்து படிக்காதவங்க. இவங்க வீடுங்க வந்து காட்டுக்குள்ள இருக்குது, அப்படின்னா தண்ணி இருக்கிறது இல்ல, அங்க கரண்ட் இல்ல அவங்களுக்கு. இப்ப ரொம்ப கஷ்டமான நிலைமையில இருக்கும் போது 5-6 இந்த வீட்டுல இவங்க ஸ்கூலுக்கும் போறதுக்கு இஷ்டம் இல்லைன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஆளுங்க கிட்ட டிராபிக்கர்ஸ் வந்து நாங்க கூட்டிட்டு போய் ஒரு நல்ல வேலை கொடுக்கறோம்னு 1000 rupees கையில கொடுத்துருவாங்க. அந்த ரெக்ரூட்
படிப்பு
இல்ல, அவங்களுக்கு ஸ்கில் இல்ல, பிளஸ் நிறைய பசங்க இந்த மாதிரி கவர்மெண்ட் கொடுக்கற ஹெல்ப் ரேஷன் கார்டு மூலமா அவங்களுக்கு சேர்றது இல்ல, ரொம்ப இன்டீரியர் ஊருங்கள்ல இருக்கிற. ஸோ இந்த மாதிரி இந்த டிராஃபிக்கர்ஸ் வந்து அந்த மாதிரி இடத்துல எங்கே பாவர்ட்டி இருக்குதோ, எங்கே இந்த மாதிரி கடினமான கஷ்டமான நிலைமை இருக்குதோ அவங்கக்கிட்ட போயிட்டு இவங்க ஆஃபர் பண்ணுறது, ஒரு ஹெல்ப் மாதிரி ஆஃபர் பண்ணுறாங்க. பட் இந்த பேரண்ட்ஸ் அன்எடுக்கேட்டடாக இருக்கிறதுனால அவங்களுக்கு புரியறதில்ல என்ன மாதிரி சுச்சுவேஷனில் இவங்க இறங்கி போயிடுறாங்கன்னு.
இப்ப நீங்க சைல்ட் லேபரை பத்தி சொன்னீங்க, அதே மாதிரி செக்ஷுவல் ஒர்க், அதாவது பாலியல் தொழிலில் அவர்களையும் கடத்தி கொண்டு போற செய்திகள் படிக்கிறேன், அப்படியானவர்களை நீங்கள்?
ஆமா, அதுவும் நம்மளது ஒரு ஏரியா பண்ணுறது. இங்க கான்சன்ட்ரேஷன் வந்து பெங்களூரும் கர்நாடகால இருக்குது. ஐ திங்க் தமிழ்நாடுவும் கர்நாடகாவும் ரொம்ப ஹையா இருக்குது அந்த ஸ்டேட்ஸ்ல. கடத்தி கொண்டு போற ஸ்டேட் மாத்திரம் இல்ல, கடத்தி கொண்டு வர ஸ்டேட்டுக்கும். இப்போ அவங்க வந்து கால்கட்டா, பங்களாதேஷ், வேற இடத்துல இருந்து எடுத்துட்டு வராங்க இங்க பெங்களூருக்கு. இங்கதான் அவங்களுக்கு டிமாண்ட் இருக்குது செக்ஷுவல் சர்வீஸ்க்காக. அதே மாதிரி கர்நாடகாலேருந்து கேர்ள்ஸ் தமிழ்நாட்டுக்கு கடத்திட்டு போறாங்க இந்த காட்டன் இண்டஸ்ட்ரியில வேலை செய்யறதுக்கு. சேலம், திருப்பூர், ஈரோடு அந்த மாதிரி இடத்துங்கள்ல இவங்கள எடுத்துட்டு போறாங்க. அண்ட் அங்கேயும் நாங்கள் ஒரு 3 years முன்னாடி ஒரு பெரிய ரெஸ்கியூ பண்ணியிருந்தோம். ஒரு 70 girls ஒரே பஸ்ல மேரேஜ் பார்ட்டின்னு சொல்லிட்டு பஸ்ஸை புக் பண்ணியிருக்கிறாங்க. பட் பஸ்ஸுக்குள்ள ஒரு 70 girls இருந்தாங்க, வேலை செய்யாத ஏஜ். இந்தியாவில் சைல்ட் லேபர் லா வந்து 14 தாண்டிட்டாக்கா வேலை செய்யலான்னு இருக்குது. பட் இவங்க வந்து 14 கீழே இருந்த பசங்க. அண்ட் சும்மா அது யாரும் கேட்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு வெறும் பசங்க இல்லாத ஒரு 2-3 ஆயாங்கோ அந்த மாதிரி உட்கார வச்சுட்டு இருந்தாங்க பஸ்ஸில். நாங்கள் ஃபிலிமில் பார்க்குற மாதிரி போலீஸ் ஜீப்பை வச்சு அந்த பஸ்ஸை சேஸ் பண்ணி ஹைவேல நிறுத்தி ரெஸ்கியூ பண்ணுது. ஸோ அந்த மாதிரியும் இருக்கிறாங்க தமிழ்நாட்டுக்கு போகிறவங்க. இந்த மாதிரியும் பங்களாதேஷ் கால்கட்டாலேருந்து பெங்களூருக்கு வந்து அவங்கள தெரியாத பில்டிங்ஸ்ல, அப்படின்னா வெளியே வந்து பார்த்தாக்க ஒரு வீடு மாதிரி தான் இருக்கும், நார்மலா ரெசிடென்ஸ் லே அவுட்ல தான் இருப்பாங்க, பட் வெளியே வந்து பூட்டிட்டு இருக்கோம் எப்பவுமே. அந்த பூட்டு வந்து வெறும் அந்த பிம்ப்ஸ் இந்த ஆளுங்க தான் திறக்க முடியும். அது உள்ள வந்து 5-6 கேர்ள்ஸ் இருப்பாங்க, அண்ட் யாரை கூட்டிட்டு வராங்களோ அவங்க சர்வீஸ் அவைல் பண்ண முடியும். ஒரு அவருக்கு சம்டைம்ஸ் 1500 ருபீஸ் இல்லைன்னா சம்டைம்ஸ் 5000 வரைக்கும் போவோம். பெண்களுக்கு வந்து இப்போ ஒரு நாளில் ஒரு பொண்ணு வந்து 10 இல்லாத 15 கஸ்டமர்ஸை பார்க்கணும் கம்பல்சரியா. இப்போ இந்த இடத்துல ஒரு 5 பீப்புள் இருந்தாங்கன்னு வச்சுங்க, அவங்க ஒரு நாளில் ஈஸியாக ஒரு பொண்ணு வந்து 15,000 மினிமம் இல்லை 30,000 மினிமம் பண்ணுவாங்க. இந்த 30,000 ஒரு நாளைக்கு இந்த கேர்ளுக்கு வந்து 3 மாதத்துக்கு ஒரு தரம் மேபி ஒரு 5,000-6,000 ருபீஸ் அவங்க வீட்டுக்கு அனுப்பி வைப்பாங்க. இவங்களும் இட் இஸ் பாண்டேஜ் ஸ்லேவரி, அதனால இவங்களுக்கு வந்து ஒன்றும் கேட்க முடியாது, பூட்டி வச்சிருவாங்க, அவங்களுக்கு ஒன்றும் வெளியே வர்றதுக்கு சான்ஸ் இல்லை.
இப்படியானவங்களை நீங்கள் எப்படி அடையாளம் காண்றீங்க?
எங்களுக்கு இந்த இஷ்யூ பற்றி தெரியும். இப்போ இதை பெனிட்ரேட் பண்ணோனாக்கா நம்மளுக்கும் அந்த மாதிரி ஆளுங்க வேணும், யார் இந்த ஆட்டோ டிரைவர்ஸை எப்படி ஃப்ரெண்ட் பண்ணுறதுக்கு, இல்லை இந்த பிம்ப்ஸ் கிட்ட ஃப்ரெண்ட்ஸ் பண்ணுறதுக்கு. ஸோ நான் எங்களுக்கு ஒரு டீம் அதுக்குன்னே இருக்கிறாங்க, அவங்கள இன்வெஸ்டிகேட்டர் ஸ்பைஸ்ன்னு கூப்பிடுறோம் நம்ம. அவங்களது வேலை வந்து இந்த அண்டர் வேர்ல்டில் போயிட்டு எங்கேருந்து வராங்க பொண்ணுங்க, எங்கே புது பொண்ணுங்க வந்திருக்கிறாங்க, இல்லை எங்கே சின்ன வயசு பொண்ணுங்களை வச்சுருக்கிறாங்க, அந்த மாதிரி இன்ஃபர்மேஷனை கண்டுபிடிச்சிட்டு ஒரு கஸ்டமர் மாதிரி நடித்து அதுக்காக காசு கொடுத்து அது உள்ளே போயிட்டு கண்டுபிடிச்சிட்டு வருவாங்க. எந்த கேர்ள்ஸ் இருக்கிறாங்க, யார் இருக்கிறாங்க, பேருங்க, இல்லை அந்த பில்டிங் எப்படி இருக்குது, எத்தனை பீப்புள் அந்த பில்டிங்குள்ளே இருக்கிறாங்க, ஆம்பளைங்க ஸ்பெஷலாக, அதுலேருந்து எப்படி வர முடியும், எப்படி என்ட்ரி கெயின் பண்ண முடியும், பிகாஸ் அந்த ஒரு சான்ஸ் தான் நம்மளுக்கு கிடைக்கும். அதுக்கப்புறம் அவங்க சஸ்பெக்ட் பண்ணுவாங்க, இந்த மாதிரி சும்மா வந்துட்டு போகிறாங்க, ரெகுலர் மாதிரி தெரியல ஆளுங்கன்னு சொல்லிட்டு அந்த ஒரு சான்ஸ் கிடச்ச உடனே நாங்கள் வந்து அந்த இன்ஃபர்மேஷன் கண்டுபிடிச்சிட்டு அதை போலீஸ்கிட்ட போயிட்டு அவங்க ஒரு டீமை போட்டுட்டு நாங்களும் ஒரு டீம் சேர்த்து போட்டுட்டு அப்புறம் தான் ரெஸ்கியூ முடியும்.
இப்போ இந்த வழமையாக இப்படியான செயற்பாட்டுக்கு போலீஸ் வந்து உடந்தையாக இருப்பாங்க இல்லையா?
கண்டிப்பாக, இது அது இல்லாட்டி இது இவ்வளோ பெரிய இஷ்யூவாக ஆகிறதுக்கு சான்ஸே இல்லை. அதனால இன்வால்மெண்ட் கண்டிப்பாக இருக்குது. போலீஸ் மாத்திரம் இல்லை, எல்லா லெவல்லையும் கரப்ஷன் இருக்குது. பிகாஸ் ஒரு 100 கேர்ள்ஸை எவ்ரி வீக்கு கடத்திட்டு வராங்க ஒரு சிட்டிக்குனாக்கா அது தெரியாத நிலைமையில இருக்க முடியாது.
இது SBS தமிழ், ஆஸ்திரேலியா முழுவதும் ஒலிக்கும் ஒரே தமிழ் ஒலிபரப்பு. நாம் சந்தித்து உரையாடிக் கொண்டிருப்பவர் கடத்திச் செல்லப்படும் சிறுவர்களுக்கும் பெண்களுக்கும் உதவி புரியும் ஃப்ரீடம் ப்ராஜெக்ட் என்ற திட்டத்தின் இந்திய இயக்குநர் அனிதா கண்ணையா.
ஏன்னா சிட்டி உள்ளக்குள்ளே வர என்ட்ரி பாயிண்ட்ஸ் மூலியமாக தான் வராங்க, ட்ரெயினில், பஸ்ஸில், காரில் தான் வருது. அவங்க நல்ல நம்ம கூட சேர்ந்து வேலை செய்கிறவங்களும் இருக்கிறாங்க போலீஸ்.
நம்ம அதை எப்படி பிரேக் பண்ணுறீங்க, அதான் என்னோட கேள்வி எடுத்தது.
ட்ரஸ்ட் பண்ணுறவங்க வந்து நம்மளுக்கு கம்மி. ஸோ நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் மூலியமாக நம்மளுக்கு தெரிஞ்சிருது. சிஐடி ஸ்குவாட் இருக்குது, க்ரைம் இன்வெஸ்டிகேஷன் டிபார்ட்மெண்ட்டு, அவங்களும் வந்து கம்பல்சரியாக இந்த மாதிரி ரெஸ்கியூஸ் பண்ணணும். பட் ஒரு 2 ரெய்டு இல்லை ரெஸ்கியூ ஃபெயிலியர் ஆயிடுச்சு, டிப் ஆஃப் ஆயிட்டு இருக்குதுன்னு நம்மளுக்கு தெரிஞ்சாக்கா நாங்கள் சிசிபி கூட போகிறோம், தட் இஸ் சிட்டி கிரைம் பிரான்ச். அவங்களும் இந்த மாதிரி பண்ணுறாங்க, பட் என்ன மாதிரி டிஃப்ரெண்ட் கிரைம்ஸ் அவங்க டேக்கிள் பண்ணுறாங்க. ஸோ அவங்க அங்கே ஒரு 2 ரெஸ்கியூ பண்ணுறோம், இவங்க கிட்ட ஒரு 2 ரெஸ்கியூ பண்ணுறோம். என்ன முக்கியமாக லோக்கல் போலீஸ் கூட நாங்கள்
பண்ணுறதில்லை,
இவங்க வந்து ஸ்டேட் போலீஸ். ஸோ லோக்கல் போலீஸ் யூஸ்வலாக அதுக்கு கனெக்ஷன் எதனா ஒன்று இருந்துச்சுனாக்கா இவங்க மூலியமாக தான் இருக்கும்.
இப்போ அதே மாதிரி கரப்ட் போலீஸ்னு சொன்னேன், அதே மாதிரி கரப்ட் பொலிட்டீஷியன்ஸும் இருக்காங்க இல்லையா?
இருக்கணும்னு கண்டிப்பாக இருக்குது. ஏன்னா வந்து இது இவ்வளோ பெரிய இஷ்யூ. இந்தியாவில் வந்து 27 மில்லியன் ஸ்லேவ்ஸ் இருக்கிறாங்கன்னு இன்றைக்கி குளோபல் ஸ்லேவரி இண்டெக்ஸ் சொல்லியிருக்குதுனாக்கா அதுக்கு ஒரு காரணம் இருக்கணும். அது ஹை லெவல்லையும் இருக்கணும், கீழே லோ லெவல்லையும் இருக்கணும். போலீஸ் மூலயமாவோ, அவங்க கவர்மெண்ட் அஃபிஷியல்ஸ் யார் மூலயமாவோ இதுக்கு சப்போர்ட் இருக்குது.
இவ்வளோ பேஷனேட்டாக பேசுகிறீங்களே, உங்களோட பேக்ரவுண்ட் என்ன, நீங்கள் ஏன் இதில் இன்ட்ரெஸ்ட் ஆகிற?
நான் வந்து காலேஜில் எம்எஸ்சி சைல்டு டெவலப்மெண்ட் முடிச்சுட்டு ஒரு ஆர்கனைசேஷன், அப்படின்னா நான் இந்த ஏழ்மையான ஜனங்கோ நம்ம நாட்டுக்காக நம்ம ஆளுங்க இல்லை லேடிஸ் இல்லை சில்ட்ரன் சஃபர் ஆகிறாங்கனாக்கா நம்ம தான் எதனா ஒரு முயற்சி எடுத்து பண்ணணும்னு சொல்லிட்டு அந்த மைண்டில் தான் நான் இந்த ஆர்கனைசேஷனை ஜாயின் பண்ணேன். அப்புறம் மெதுவாக இந்த ஏழனை ஜனங்க கூட வேலை செய்யும் போது அவங்களது காரணங்க எதுக்காக அவங்க பசங்களை பார்க்காத போயிடுறாங்க, எதுக்காக நம்ம சொல்கிறோம் பசங்களை வித்துடுறாங்கன்னு, பட் தெரியாத தான் விற்கிறாங்களே தவிர எந்த பேரண்ட்டும் தெரிஞ்சு என் பொண்ணை இந்த இந்த மாதிரி நிலைமையில் போடணும், இல்லை என் குழந்தைய பிச்சைக்காரனா ஆக்கணும்னு சொல்லிட்டு அது பண்ணுறதில்ல. ஸோ அது தெரிஞ்சுக்கின பேருக்கு இந்த இந்த இஷ்யூவை விட்டுட்டு வெளியே வர முடியல. ப்ளஸ் ஃபஸ்ட் ஒரு 12 வருஷத்துக்கு முன்னாடி நான் ஃபர்ஸ்ட் ரெஸ்கியூக்கு போயிருந்தேன். யாரோ ஒரு ஃபோன் பண்ணி சொன்னாங்க, இந்த மாதிரி ரெண்டு கேர்ள்ஸ் எஸ்கேப் ஆயிட்டு இருக்காங்க, அவங்க கடத்திட்டு போறவங்ககிட்ட இருந்து நீ கொஞ்சம் போயிட்டு அவங்க பஸ் ஸ்டாண்ட்லேருந்து கூட்டிட்டு வர முடியுமா ஒரு 10 மணி நைட்ல. எனக்கும் ரெண்டு பொண்ணுங்க இருக்கிறாங்க, 15 வயசும் 10 வயசும். அது யோசித்து யோசித்து சரி சரி நான் போறேன்னு சொல்லிட்டு ஒத்துக்குன்னு அந்த கேர்ள்ஸை ரெஸ்கியூ பண்ணி வீட்டுக்கு கொண்டு வந்து 3 நைட்ஸ் என் கூடவே இருந்தாங்க. 12 வயசும் 11 வயசும் பொண்ணுங்க, ரொம்ப கஷ்டமான நிலைமை. அவங்களது ஸ்டோரியை கேட்டுட்டு அவங்க ஃபேமிலியே வித்துட்டு இருக்கிறாங்கன்னு, அப்படின்னா அவங்க அப்பா அம்மா இல்லாத அவங்களது மாமா வந்து அவங்கள தெரிஞ்சு வேலைக்காக அனுப்புறேன்னு சொல்லிட்டு இந்த டிராபிக்கர் கிட்ட 50
பெங்களூர்லயா அல்லது
கர்நாடகாவில் பெங்களூர்ல இருந்தான், ஆமா 50,000 வித்துட்டு பாம்பேக்கு வித்துட்டு இருந்தாங்க அந்த ரெட் லைட் ஏரியாவுக்கு கமாட்டிபுரால. ஆனால் இந்த கேர்ள்ஸை வந்து இன்னொரு ஆர்கனைசேஷன் ரெஸ்கியூ பண்ணிட்டு திரும்பி என்ன பண்ணாங்க, அவங்கள வீட்டுக்கு எடுத்துன்னு
வந்துக்கிறாங்க
தெரியாத. ஸோ வீட்டுக்கு ரிட்டர்ன் பண்ணிட்ட பிறகு செகண்ட் டைமும் இதே அந்த டிராஃபிக்கர் கண்டுபிடிச்சி இவங்க வீட்டுக்கு வந்திருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு திருப்பியும் அவங்கள கடத்திட்டு போகிற டைமில் இவங்க ரொம்ப ஸ்மார்ட்டாக பெங்களூர் பஸ் ஸ்டாண்டில் அந்த பஸ்ஸு நிற்கும் கொஞ்ச நேரத்துக்கு, இறங்கி நாங்கள் டாய்லெட் போயிட்டு வரோன்னு சொல்லிட்டு ஓடிட்டுருக்குறாங்க. ஓடிட்டு ஒரு பப்ளிக் ஃபோன் பூத்துலேருந்து அந்த லாயர் பாம்பே லாயரை கூப்பிட்டு இவங்க எதோ எங்கேயோ ஒரு சீட்டு வச்சு நின்றுருக்குறாங்க அந்த நம்பர் வச்சு. ஸோ அந்த கதையை கேட்டுட்டு அதுக்கப்புறம் திரும்பி பார்க்க முடியல, பிகாஸ் இந்தியாவில் இவ்வளோ மோசமாக இருக்குது சிச்சுவேஷன் இல்லை. நம்ம பெங்களூரை பற்றி நான் யோசிக்கல, பட் பெங்களூர் இல்லை தமிழ்நாடு இல்லை ஆந்திர பிரதேஷில் ரொம்ப மோசமான நிலைமையில் இருக்குது. இந்த மாதிரி பசங்க இருக்கிறாங்க, இந்த மாதிரி லேடிஸ் இருக்கிறாங்க தெருவில் பார்க்குறப்ப பிச்சைக்கார பசங்களை கூட நம்ம யோசிக்கிறோம். அந்த பசங்க வந்து அந்த அம்மா கூட இருக்கிறாங்க, பிகாஸ் நிறைய தரம் அந்த அம்மா அங்கே வந்து சின்ன குழந்தைங்களுக்கு தூக்கிட்டு பிச்சை எடுத்துகிட்ருப்பாங்க. நம்ம யோசிக்கிறோம் பாவம் அம்மா அந்த குழந்தையை காப்பாற்றுறதுக்கு பிச்சை எடுக்கிறாங்க. பட்டு நாங்கள் ரெஸ்கியூ பண்ண பிறகு தான் புரிஞ்சிச்சு அந்த குழந்தைக்கும் அந்த அம்மாக்கும் ரிலேஷன்ஷிப்பே இல்லை. 50 ரூபாய்க்காக வாடகைக்காக எடுத்துகிட்டு வந்துக்கிறாங்க, பட் எங்கத்துலேருந்து எடுத்துகிட்டு வந்திருக்கிறாங்கனாக்கா அந்த சின்ன குழந்தைங்கள எங்கேயோ கடத்திட்டு வந்துட்டு ஒரு ஆர்ஃபனேஜ் மாதிரி ரன் பண்ணுறாங்க. வெறும் இந்த மாதிரி பிச்சைக்கார ஆளுங்களுக்கு இந்த குழந்தைங்களை கொடுக்கறதுக்கு.
இப்போ நீங்கள் இந்த ஃப்ரீடம் ப்ராஜெக்டில் ரெஸ்கியூ பண்ணுறீங்க, ரெஸ்கியூ பண்ணி அதாவது அவங்களை காப்பாற்றினப்புறம் அவங்களே என்ன செய்கிறீங்க காப்பாற்றப்பட்டவர்களை?
நம்ம யோசிக்கிறோம் காப்பாற்றினாக்கா பெரிய பணி வேலை பண்ணிகிட்ருக்கோம், பட் ஆக்சுவலாக காப்பாற்றிட்ட பிறகு ஃபுல் லைஃப் நம்ம என்ன பண்ணுவோம் எப்படி நடத்துறது? பிகாஸ் நான் சொன்ன மாதிரி அந்த கதையில் இந்த ரெண்டு கேர்ள்ஸை வீட்டுக்கு திருப்பியும் ரிட்டர்ன் பண்ண முடியல, பிகாஸ் அவங்கள ரிட்டர்ன் பண்ணாக்கா அவங்க திருப்பியும் டிராஃபிக் பண்ணிவிடுவாங்க. ஏழ்மை நிலை, ரொம்ப ஏழ்மை, படிக்காதவங்க. எப்படி அவங்க அந்த சாப்பாடு கொடுப்பாங்க? அதில் யாருனா வந்து வேலைக்கு கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னாக்கா அனுப்பி வச்சிடுறாங்க. ஸோ அந்த மாதிரி நிலமையில திருப்பி அவங்கள ரிட்டர்ன் பண்ண முடியாது. ப்ளஸ் அவங்க படிக்காதவங்க. இப்போ ஒரு 18 வயசு பொண்ணுனா அவங்களுக்கு வேலை செய்யணும், வீட்டுக்காக காசு அனுப்பணும், எதனா ஒன்று பண்ணணும், சம்பாதிக்கணும். ஸோ அந்த மாதிரி நிலமையில அவங்களுக்கு வந்து நாங்கள் ஒரு ரீஹாபிலிட்டேஷன் ஹோமை ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறோம். இப்போ ஒரு 3 மாசமாக 5 கேர்ள்ஸ் இருக்கிறாங்க, 2 பொண்ணுங்க தமிழ்நாட்டிலேருந்து வந்திருக்கிறாங்க நம்மளுக்கு சேலம் பக்கத்துலேருந்து. அண்ட் இவங்களுக்கு வந்து வீட்டுக்கு திருப்பியும் போக முடியாது. சில டைம் அவங்களுக்கு எய்ட்ஸ் நோ வந்துடுது, ஹெச்ஐவி, அது வந்து அவங்களுக்கு குடும்பத்துக்கு தெரியாத நிலமையில் இருக்கணும். இன்னொன்று வந்து அவங்க படிக்காதவங்க, அதனால அவங்க திருப்பியும் போனால் கூட வீட்டில் எங்கன்னா போகணும், இல்லை வீட்டு வேலைக்கு தான் போகணும் தவிர ஒரு தொழிலை கற்றுக்குன்னு நம்ம சொந்த காலில் நிற்கலான்னு அந்த இது இருக்கிறது இல்லை. ஸோ அது நாங்கள் பண்ணுறோம் அந்த ஹோமில். அண்ட் சின்ன பசங்களை இந்த அக்கா ஸ்கூலில் படிக்க வைக்கிறோம் ஒரு ஹோமில் வச்சு. நம்ம வந்து சின்ன பசங்களுக்கு ஹோம் ரன் பண்ணுறது இல்லை, பட் நான் சொன்ன மாதிரி நாங்கள் நிறைய ஆர்கனைசேஷன்ஸ் கூட சேர்ந்து வேலை செய்கிறோம். இந்த மாதிரி இஷ்யூவை டார்கெட் பண்ணோன்னாக்கா சில பேர் சில்ட்ரன்ஸ் ஹோம் ரன் பண்ணுறாங்க, சில பேர் பீகாரில் நம்மளுக்கு அவங்க எந்த குடும்பம் தேடி கண்டுபிடிச்சி அந்த வீட்டு அட்ரஸை கண்டுபிடிச்சி அவங்க இந்த பசங்களது பேரண்ட்ஸ் கிட்ட பேசுவாங்க. இந்த மாதிரி நாங்கள் ரெஸ்கியூ பண்ணியிருக்கிறோம், அவங்க பெங்களூரில் இருக்கிறாங்க, அந்த ஹெல்ப் பண்ணுறாங்க. சில பேர் சர்ச் மூலமா இந்த ரெஸ்கியூ ஆப்ரேஷனுக்கு வருவாங்க. ஏன்னா நம்ம ஒரு ஒரு ரெஸ்கியூவில் 10 பசங்க இல்லை 10 லேடிஸை ரெஸ்கியூ பண்ணுறோம். அப்போ நம்மளுக்கு ஒரு 20 பேருனா வேணும் அந்த டீமில், ஸ்பெஷலாக லேடிஸு. பிகாஸ் அக்கார்டிங் டு த லா இந்தியாவில் ஒரு ஆம்பளை வந்து ஒரு லேடியை பிடிக்க முடியாது அந்த ரெஸ்கியூ டைமில், அவங்க ஓடுறதுக்கு பார்ப்பாங்க. ஸோ அது பிடிக்க முடியாது, அதனால நம்மளுக்கு லேடி வாலண்டியர்ஸ் வேணும். ஸோ சில டைம் சர்ச் மூலமா வராங்க, காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸும் வாலண்டியர் பண்ணுறாங்க. ஸோ எல்லாம் சேர்ந்து இது மாதிரி பண்ணாதான் நம்ம அவங்கள வெறும் ரெஸ்கியூ மாத்திரம் இல்லை, ரெஸ்கியூலேருந்து ரீஹாபிலிட்டேஷன் அவனுக்கு ஒரு புது வாழ்க்கை கொடுக்க முடியும்.
இது SBS தமிழ், ஆஸ்திரேலியா முழுவதும் ஒலிக்கும் ஒரே தமிழ் ஒலிபரப்பு. நாம் சந்தித்து உரையாடிக் கொண்டிருப்பவர் கடத்திச் செல்லப்படும் சிறுவர்களுக்கும் பெண்களுக்கும் உதவி புரியும் ஃப்ரீடம் ப்ராஜெக்ட் என்ற திட்டத்தின் இந்திய இயக்குநர் அனிதா கண்ணையா.
இப்ப நீங்க ரெஸ்கியூ பண்றீங்க, புது வாழ்வு கொடுக்கறீங்க, ஆனா இந்த பெற்றோருக்கு இத பற்றி ஒரு விழிப்புணர்வு அல்லது ஒரு அவேர்னஸ்ங்களா?
ஆமா, நாங்க வந்து ப்ரிவென்ஷன்ல ரொம்ப பெரிய ப்ரோக்ராம் வச்சிருக்கிறோம். நிறைய பேர் ப்ரிவென்ஷன் பண்றாங்க அப்படின்னா இந்த மாதிரி ஊருங்கள்ல போயிட்டு அவங்களுக்கு சொல்லி கொடுக்குறாங்க, டிராபிக்கிங் என்ன, எப்படி வராங்க, எந்த மாதிரி வேலை ஆஃபர் பண்ணா நீங்க போக கூடாது. நாங்க என்ன பண்றோம்னா, பெங்களூர்லயே ஓவர் 600 ஸ்லம் ஏரியாஸ் இருக்குது. இந்த ஸ்லம் ஏரியாஸ் வந்து மெயின்லி தமிழும் தெலுங்கு ஸ்பீக்கிங் ஜனங்க வந்து தமிழ்நாட்டிலேருந்து வந்து வேலைக்காக இங்கே செட்டில் ஆகிடுறாங்க. ஸோ அந்த மாதிரி நிலமையில் இருக்கும்போது, சூழ்நிலையில் இருக்கும்போது இந்த ஹஸ்பண்ட்ஸ் வந்து குடிக்கார ஆகிடுறாங்க, வேலை இல்லாத லேடிஸ் வந்து 3-4 வேலை செய்கிறாங்க, அவங்க பசங்க வந்து தனியாக வந்துடுறாங்க வீட்லேயும் தெருவிலையும். ஸோ அந்த மாதிரி பீப்புளுக்கு நாங்கள் மந்த்லி பேரண்ட்ஸ் மீட்டிங்னு ஒன்று வச்சுருக்குறோம். ஒரு 80 அம்மாங்க வராங்க, மேபி 20 ஃபாதர்ஸ் வராங்க. ஆல்கஹாலிக்ஸ் பற்றி பேசுகிறோம், அவங்கக்கிட்ட இந்த மாதிரி பசங்களை எப்படி பாதுகாக்கிறது, ஸ்பெஷலாக இந்த கேர்ள் சில்ட்ரனை எப்படி நம்ம ப்ரொடெக்ட் பண்ணுறது அது சொல்லித்தரோம். அண்ட் இந்த டிராஃபிக்கிங் பற்றி பேசுகிறோம், பிகாஸ் நிறைய பேருக்கு ஆக்சுவலாக இவ்வளோ ஆயும் அவங்களுக்கு தெரியறதில்லை. எப்படி ரெக்ரூட் பண்ணுறாங்க, ஒரு ஜூஸு கொடுத்து இல்லை மயக்க மருந்து கொடுத்து அவங்களை கடத்திட்டு போகிறது, இல்லை அவங்களுக்கு தப்பாக ஒரு வேலை நல்ல வேலை இருக்குதுன்னு பொய் சொல்லி அவங்கள எடுத்துகிட்டு போகிறது, இது நாங்கள் சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணி எப்படி சேஃபாக இருக்கிறதுன்னு நாங்கள் கற்றுக் கொடுக்குறோம்.
இப்போ நீங்கள் உங்களுடைய அமைப்பு, அதில் வாலண்டியர்ஸ், அப்புறம் இந்த ஆட்டோ டிரைவர்ஸ், அவங்களுக்கெல்லாம் நீங்கள் எப்படியான சம்பளம் அல்லது என்ன மாதிரியான ஊதியம் கொடுக்குறீங்க?
இது வந்து சேரிட்டி ஒர்க் இல்லை ஃப்ரீயாக பண்ணுறதால், நம்ம சொந்த முயற்சி எடுத்து பண்ணுறதுனால இது வந்து டொனேஷன்ஸ் மூலயமா தான் நாங்கள் சஸ்டெயின் பண்ணுறோம். ஃபண்டிங் வந்து இங்கத்துலேருந்து ஆஸ்திரேலியாவிலேருந்து நல்லா வருது. ஃப்ரீடம் ப்ராஜெக்ட் இங்கே மெயின் ஆஃபீஸ் இங்கே இருக்குது. அவங்களது மெயின் இது வந்து நம்ம இந்த மாதிரி நம்ம கிரவுண்டில் வேலை செய்கிற ஜனங்க, தாய்லாண்டில் இருக்கட்டும், இந்தியாவில் இருக்கட்டும், பர்மாவில் இருக்கட்டும், அவங்க காசு இங்கத்துலேருந்து சப்போர்ட்டர்ஸ் மூலயமா இந்த மாதிரி நான் ஒரு ஹெல்ப் பண்ணோன்னு யோசிக்கும் போது அவங்க அந்த வெப்சைட் freedomproject.org வெப்சைட் போய் அவங்க டொனேட் பண்ணாக்கா இந்த காசு இவங்க கலெக்ட் பண்ணி நம்மளுக்காக அனுப்புகிறாங்க. ஸோ நாங்கள் வந்து இந்த ஸ்டாஃபை பே பண்ண முடியும், இந்த மாதிரி வேலைக்கு பண்ண முடியும். பட் வாலண்டியர்ஸ் அவங்க வந்து ஃப்ரீயாக தான் வராங்க, பிகாஸ் அவங்களுக்கும் எதனா ஒன்று பண்ணணும்னு தோணுது. ஸோ வி ஹாவ் ஆல் சாஃப்ட்வேர் ப்ரொஃபஷனல்ஸ்லேருந்து ஹோம் மேக்கர்ஸ், வீட்டில் இருக்கிற அம்மாங்களும் எல்லாம் வந்து கலந்து வராங்க இந்த மாதிரி.
இந்தியாவில் மொத்தமாக எத்தனை ஸ்டாஃப் இருக்கீங்க, எத்தனை வாலண்டியர்ஸ் இருக்கீங்க?
நாங்கள் ஒரு 25 ஸ்டாஃப் இருக்கிறோம். பட் வாலண்டியர் பேஸ்ன்னு சொன்னாக்கா எங்களுக்கு 100 மேலே இருக்கிறாங்க வாலண்டியர் பேஸ். டிஃப்ரெண்ட் திங்ஸ்க்கு சில பேர் வந்து இங்கிலீஷ் வந்து கற்றுக் கொடுப்பாங்க, கம்ப்யூட்டர்ஸ் கற்றுக் கொடுக்குறாங்க, இல்லை இந்த அம்மாங்களுக்கு கைத்தொழில் எதுனா கற்றுக் கொடுக்குறாங்க. சில பேர் இருந்தாங்க எங்கள் ஹோமில் வாலண்டியர் பண்ணுறாங்க. அண்ட் நிறைய பேர் யங் பீப்புள் ஸ்பெஷலாக இந்த ரெய்ட்ஸ் அண்ட் ரெஸ்கியூஸில் வாலண்டியர் பண்ணுறாங்க.
உங்களுடைய இந்த முயற்சிக்கு லோக்கல் கவர்மெண்ட்டோ அல்லது ஸ்டேட் கவர்மெண்ட்டோ அல்லது ஃபெடரல் இந்தியன் கவர்மெண்ட் எப்படியான சப்போர்ட் உங்களுக்கு கிடைக்கும்? ரெஸ்கியூ மிஷனுக்கு போகிறீங்க, அதில் நீங்கள் ஒரு எக்ஸாம்பிள் சொன்னீங்க போலீஸோட போனீங்கன்னு, அந்த மாதிரியான இதுக்கு போலீஸோட சப்போர்ட் எப்படி இருக்கு உங்களுக்கு? கவர்மெண்ட் மெக்கானிசத்தோட சப்போர்ட் அப்படி மாதிரி இருக்குன்னு சொல்லுங்களேன்.
அப்படி சொல்ல போனாக்கா கவர்மெண்ட் ரொம்ப சப்போர்ட் பண்ணுறாங்க. 15 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு நான் இந்த வேலை செய்து. பட் எப்போ போனாலும் நம்ம இந்த மாதிரி ரெஸ்கியூ பண்ணணும் சார், கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொன்னாக்கா அவங்க தவறாத இந்த சீனியர் போலீஸ் ஆஃபீஸர்ஸ் ரொம்ப அருமையாக நம்மளை ஹெல்ப் பண்ணுறாங்க. இப்போ பெங்களூரில் ஒரு புது ஜாயிண்ட் கமிஷனர், அவர் தமிழ் ஆள், ரொம்ப அருமையாக செய்கிறாரு, ரொம்ப அருமையாக ஹெல்ப் பண்ணுறாரு இந்த வேலைக்காக. ஸோ போலீஸ்கிட்டையும் நம்மளுக்கு சப்போர்ட் வருது, டிபார்ட்மெண்ட் ஆஃப் விமன் அண்ட் சைல்டு, அது அவங்க அண்டரில் தான் வருது இந்த என்டையர் ஒர்க்கு, ப்ரிவென்ஷன் ஆகட்டும் இல்லை ரீஹாபிலிட்டேஷன் ஆகட்டும். ஸோ அவங்க கிட்ட கூட டைரக்டர்ஸ் லெவலில் நான் போய் பேசி, பிகாஸ் இந்த ரொம்ப வருஷமாக சேர்ந்துட்டுருக்கோம், என் அவங்களுக்கும் தெரியும் எந்த ஆர்கனைசேஷன்ஸ் கொஞ்சம் உண்மையாக சேர்ந்துட்டுருக்குறாங்க கிரவுண்டில். சில பேர் வந்து வெறும் பேரும் ஃபண்டிங்காக செய்கிறாங்க. ஸோ அதில் வித்தியாசம் இருக்கிறது. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது நாங்கள் கவர்மெண்ட் மூலயமா போலீஸை நல்லா ட்ரெயின் பண்ணியிருக்கிறோம். ஒரு 200 போலீஸை போன வருஷம் நாங்கள் பெங்களூர்லேயே கூப்பிட்டு இந்த மாதிரி இஷ்யூவில் நாங்கள் ட்ரெயின் பண்ணியிருக்கிறோம். ஏன்னா அவங்க வந்து இது எந்த காலேஜ்லையும் கற்றுக் கொடுக்குறது இல்லை. போலீஸ் ட்ரைனிங் காலேஜில் இந்த மாதிரி டிராஃபிக்கிங் இப்படி இருக்குது, எப்படி பண்ணுறாங்க, எந்த மாதிரி பில்டிங்ஸ் டிராஃபிக்கர்ஸ் என்ன விதவங்க யூஸ் பண்ணுறாங்க இவங்களை ட்ராப் பண்ணுறதுக்கு. ஸோ அதெல்லாம் நாங்கள் சொல்லித்தரோம், ட்ரைனிங்ஸ் அவங்க அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க நம்மக்கிட்டேருந்து.
ஆஸ்திரேலியாவிலேருந்து உங்களுக்கு ஃபண்டிங் கிடைக்குதுன்னு சொன்னீங்க. இந்த ஆஸ்திரேலியன் ஆப்ரேஷன் வந்து எவ்வளோ பெருசாக இருக்குது, எத்தனை பேர் இருக்காங்க அதில், வேறு என்ன கண்ட்ரிஸ் இப்போ இந்தியா சப்போர்ட் பண்ணுறாங்க? நீங்கள் தாய்லாந்து சொன்னீங்க.
ஆமாம், தாய்லாந்து, பர்மா, பிலிப்பீன்ஸ், இந்தியா சப்போர்ட் பண்ணுறாங்க இந்த ஃப்ரீடம் ப்ராஜெக்ட். இங்கத்துலேருந்து ஃப்ரீடம் ப்ராஜெக்ட் ஆஸ்திரேலியாவில் வந்து ஸ்டாஃப் இங்கே ஓன்லி 3 staff இருக்கிறாங்க. இவங்களும் வாலண்டியர் தான் பண்ணுறாங்க. ஏன்னா அவங்களுக்கு அவங்களது என்ன ஐடியானாக்கா, யார் காசு கொடுத்தாலும் ஆஃபீஸ்க்கோ இல்லை இங்கே அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு யூஸ் பண்ணாத டைரெக்டாக ஃபீல்டுக்கு அனுப்புகிற விஷனில் அவங்க பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. ஸோ ரொம்ப பேசிக் ஸ்டாஃப் இங்கே. இங்கே என்ன பண்ணுறாங்கனாக்கா, ஸ்கூல்ஸும் காலேஜஸ்கிட்டையும் அவங்க ப்ரிவென்ஷன் ப்ரோக்ராம் பற்றி பேசுகிறாங்க. பிகாஸ் இங்கேயும் இருக்குது ட்ராஃபிக்கிங், பட் நாட் ஆஸ் பேட் ஆஸ் கண்ட்ரீஸ் லைக் இந்தியா அண்ட் தாய்லாண்டுன்னு சொல்லணும். ஸோ இங்கத்துலேருந்து இவங்க வந்து எவ்வளோ காசு கிடைக்குதோ தே டிஸ்ட்ரிபியூட்டட் அக்கார்டிங் டு நம்மளது பட்ஜெட் எவ்வளோ இருக்குதோ அது பிரகாரம் அவங்க டிஸ்ட்ரிபியூட் பண்ணி நம்மளை சப்போர்ட் பண்ணுறாங்க.
சரி, பண்ணிட்டா உங்களுடைய வேலைக்கு நீங்கள் ஃபேமிலி இருக்குன்னு சொன்னீங்க, ரெண்டு பிள்ளைகள் இருக்குன்னு சொன்னீங்க, உங்களோட குடும்பத்தோட சப்போர்ட் எப்படி இருக்கு?
இது வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் எல்லாரும் நீ பொம்பளை பொல்லம்மா நீ இந்த மாதிரி வேலையில் இறங்கக்கூடாது இல்லை, பட் அவங்களுக்கு தெரியும் ஹார்ட்டும் இதில் இருக்குதுன்னு. பிகாஸ் இதில் நிறுத்தினா கூட எப்படின்னா அவள் வழி கண்டுபிடிச்சி போயிடுவான்னு தான் தெரிஞ்சிட்டு அவங்களுக்கு இப்போ அவங்க பத்திரமா இருந்தான் சொல்லுவாங்க. தவிர ரொம்ப ப்ரௌடாக இருக்கிறாங்க, ரொம்ப பெருமை அவங்களுக்கு தட் நம்ம வீட்டிலேருந்து ஒரு பொண்ணு வந்து பெண் பிள்ளைங்களுக்காக இல்லை லேடிஸ்க்காக வாதாடி சண்டை போட்டு ஒரு எக்ஸாம்பிளாக நிற்கிறாங்க. பிகாஸ் நான் எப்போ சொல்லுறது, வெளியேந்த ஆள் வர்றதோட உள்ள அந்த ஆள் எழும்புறது தான் நல்லது. நம்ம நம்ம இஷ்யூக்காக நம்ம காஸுக்காக நம்ம தான் எக்ஸாம்பிளாக நிற்கணும்னு சொல்லி. ஸோ என் ரெண்டு பெண் பிள்ளைங்களும் மம்மி இது பண்ணிட்டு இருக்கிறாங்கன்னு தெரியும். இன்ஃபேக்ட் என் சின்ன பிள்ளை வந்து நான் பெருசாக ஆனாக்கா நானும் ஃப்ரீடம் ப்ராஜெக்டில் வேலை செய்யணும்னு தான் சொல்கிறேன். ஸோ ஐ திங்க் தட் அது சப்போர்ட், பயங்கரமான சப்போர்ட்டு வீட்டிலேருந்து இருக்கிறதுனால தான் நான் இந்த வேலையை செய்ய முடியும்.
உங்களுடைய செயல்பாடு அனைத்தும் வெற்றி பெற வேண்டும் என்று SBS தமிழ் ஒலிபரப்பின் சார்பில் நாங்கள் வாழ்த்து கூறுகிறோம். நிலைய கழகம் வரை வந்து இந்த நேர்காணலை தந்ததற்காக மிக்க நன்றி அனிதா.
ரொம்ப நன்றி, ரொம்ப தேங்க்ஸ் சார். நீங்கள் ரொம்ப அருமையாக இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்காக என் நேயர்களுக்கெல்லாம் நான் ரொம்ப நன்றி சொல்லி இந்த இஷ்யூவை சப்போர்ட் பண்ணுறதுக்காக நான் கேட்டுக்கொள்கிறேன்.